Welcome once again to Words of Life.
மீண்டுமாய் உங்களை ஜீவ வார்த்தைகள் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம்.
We turn today to Paul's letter to the Galatians.
இன்றைக்கு பவுல் கலாத்தியருக்கு எழுதின நிருபத்தை குறித்து நாம் படிக்க போகிறோம்.
Now, the main theme of this letter is freedom from legalism.
இந்த நிருபத்தினுடைய கருப்பொருள் என்னவென்றால் பிரமாணத்துவத்திலிருந்து விடுதலையாக்கப்படுவது.
Now, in all of Paul's letters,
பவுலுடைய எல்லா கடிதங்களிலேயும்
he very often writes words like this.
இதுபோல அடிக்கடி வாசகங்களை பயன்படுத்துகிறார்.
I thank God for you.
உங்களுக்காக நான் தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன்.
Particularly where he wrote to those churches he had established himself.
குறிப்பாக தானே ஸ்தாபித்த சபைகளுக்கு எழுதும்பொழுது அப்படி சொல்கிறார்.
And even when he writes to churches he had not established like the Colossians.
கொலோசே சபையைப் போல அவர் ஸ்தாபிக்காத சபைகளுக்கு எழுதும்பொழுதும் கூட
we give thanks to God for you.
உங்களுக்காக தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம்.
Whether it's Ephesians or Philippians or Thessalonians.
எபேசு சபையா இருந்தாலும் சரி, பிலிப்பி சபையா இருந்தாலும் சரி,
தெசலோனிக்கே
சபையா இருந்தாலும்
Corinthians
கொரிந்து சபையா இருந்தாலும் சரி,
he says I thank God for you.
உங்களுக்காக நான் தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறேன்.
To the Romans,
ரோமருக்கும் அப்படி
I thank God for you.
உங்களுக்காக தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன்.
But it's very interesting that when he writes to the Galatians there's not a single word like that.
ஆனால் கலாத்தியருக்கு எழுதின நிருபத்தை வாசிக்கும் பொழுது அதுபோல ஒரு வாசகம் கூட எங்கேயுமே பயன்படுத்தவில்லை.
The Corinthians were carnal but he thanked God for something in them.
கொரிந்து சபையினர் மாம்சிகமாக இருந்தார்கள், ஆனாலும் அவர்களுக்காக தேவனுக்கு நன்றி செலுத்தினார்.
But to the Galatians not one single word of appreciation.
ஆனால் அந்த கலாத்தியரை குறித்தோ ஒரு இடத்திலே கூட அவர்களை பாராட்டி பேசவில்லை.
Was it because there was nothing good in them?
அவர்களிலே நன்மையானது ஒன்றும் இல்லாதிருந்ததா இதற்கு காரணம்?
I can't believe that.
அதை நான் நம்ப முடியாது.
But Paul was dealing here with a very serious issue.
ஆனால் பவுல் இங்கு ஒரு சிறியதான ஒரு காரியத்தை குறித்து இடைப்பட்டுக் கொண்டிருந்தார்.
That was a great conflict in the early days.
அந்த ஆரம்ப நாட்களிலே இதிலே ஒரு பெரிய போராட்டம் இருந்தது.
Should we bring believers under the law or not?
விசுவாசிகளை பிரமாணத்திற்கு கீழாக கொண்டு வருவதா வேண்டாமா?
And Paul was the one who once upon a time was a great believer in putting people under the law.
பவுல் ஒரு கால கட்டத்திலே ஜனங்களை நியாயப்பிரமாணத்திற்கு கொண்டு வருவதிலே அதிக வைராக்கியம் உள்ளவராய்
இருந்தார். But now he is exact opposite of that.
ஆனால் இப்பொழுதோ நேர் எதிர்மாறாக மாறிவிட்டார்.
He says anyone who brings people under the law should be cursed.
பிரமாணத்துக்கு கீழாக யாராவது ஒருவரை கொண்டு வந்தால் அவன் சபிக்கப்பட்டவன் என்று சொல்கிறார்.
That's what he says in Galatians.
இதைத்தான் கலாத்தியருக்கு சொல்கிறார்.
And Paul was so upset that the Galatians had come back under law.
Galatiyar meendumai pramanathukku keezhaga vandadai kurithu migavum mana kalakkam adigirar.
That he uses words like this.
Idu pola sila vaasangalai payanpaduthum
alavu 1 verse 6 I am amazed that you are so quickly deserting him who called you by the grace of Christ to a different gospel.
Aaram vasanathil ipdi solugirar ungalai kristuvin kirubinal alaithavarai ivvalavu seekramai vittu vera oru suvisheshathukku thirumbuvadai patti naan aachariyapadugiren.
Chapter 3 you foolish Galatians, who has bewitched you?
மூன்றாம் அதிகாரத்திலே புத்தியில்லாத கலாத்தியரை உங்களை வஞ்சித்தது யார் என்று கேட்கிறார்.
He calls legalism another gospel.
இங்கே பிரமாணத்துவ வாழ்க்கையை வேறொரு சுவிசேஷம் என்று அழைக்கிறார்.
Now this has been a great conflict throughout the ages.
காலம் காலமாக இதிலே ஒரு பெரிய போராட்டமான ஒரு காரியமாக இருக்கிறது.
Should we give rules and regulations for God's people?
தேவனுடைய ஜனங்களுக்கு சட்டத்திட்டங்களை வகுத்து கொடுப்பது நல்லதா இல்லையா?
In the Old Testament we know there was not just 10 commandments. If you read Leviticus and Deuteronomy there are hundreds of commandments.
நாம் பழைய ஏற்பாட்டை பார்க்கும்பொழுது 10 கட்டளைகள் மட்டுமல்ல, லேவியராகம் உபாகமத்தை வாசிக்கும்பொழுது நூற்றுக்கணக்கான பிரமாணங்கள் அவர்களுக்கு இருந்தது.
Leviticus is full of rules.
லேவியராகமம் என்பது சட்டத்திட்டங்களினால் நிறைந்து காணப்படுகிறது.
Such complicated rules that no matter how many times you read it you can't remember it.
எவ்வளவு தரம் வாசித்தாலும் நாம் நினைவிலே வைத்துக் கொள்ள முடியாத அளவுக்கு அது குழப்பமான காரியங்களா இருக்கிறது.
All types of rules, that's why God appointed one tribe totally just to study the rules and explain them.
இந்த பிரமாணங்களை படித்து விளக்கி சொல்வதற்காகவே தேவன் ஒரு முழு கோத்திரத்தை அதற்கென்று வேறுபடுத்தி விட்டார்.
That was their only job.
அதுதான் அவருடைய வேலை.
To explain the rules in Leviticus and Deuteronomy etc.
உபாகமம் லேவியராகமம் இருக்கிற இந்த புத்தகங்களில் இருக்கக்கூடிய சட்டதிட்டங்களை விளக்கி சொல்வதுதான் அவருடைய வேலை.
But Jesus came.
ஆனால் இயேசு வந்தார்.
He abolished that.
அவர் அதை ஒழித்து விட்டார்.
He says all that is replaced by the Holy Spirit.
இவர்கள் எல்லாமே இப்பொழுது அதற்கு மாற்றாக பரிசுத்த ஆவியானவரை கொடுத்து விட்டேன் என்று சொல்கிறார்.
Moses went up to the mountain and brought a law.
மோசே மலையின் மீது சென்று ஒரு பிரமாணத்தை கொண்டு வந்தான்.
Jesus went up to heaven and sent the Holy Spirit.
இயேசு வானத்திற்கு போய் அங்கிருந்து பரிசுத்த ஆவியானவரை அனுப்பினார்.
All of us have a choice.
நம் எல்லாருக்குமே ஒரு தேர்வு செய்யக்கூடிய ஒரு காரியம் இருக்கிறது.
Either live under the law or live led by the Spirit.
பிரமாணத்துக்கு கீழாக வேண்டுமானாலும் வாழலாம், ஆவியினாலே நடத்தப்பட்டு வாழ்ந்தாலும் வாழலாம்.
Paul is very clear when he says.
பவுல் சொல்லுகிற பொழுது மிகவும் தெளிவுள்ளவராய் சொல்கிறார்.
Galatians 5:18. 5:18
கலாத்தியர் 5:18 சொல்லுகிறார்,
if you are led by the Holy Spirit you are definitely not going to be under the law.
நீங்கள் ஆவியினாலே நடத்தப்படுவீர்கள் என்று சொன்னால் நியாயப்பிரமாணத்திற்கு கீழ்ப்பட்டவர்கள் அல்ல.
So it's a choice he puts before them.
ஆகவே அவர்களுக்கு முன்பதாக தேர்வு செய்யும்படிக்கு இரண்டு காரியங்களை வைக்கிறார்.
Don't mix these two.
இந்த இரண்டையுமே போட்டு நீங்கள் கலந்து விட வேண்டாம்.
Oil and water for example.
உதாரணமாக தண்ணீரையும் எண்ணெயையும் எடுத்துக் கொள்ளுங்கள்.
Water is good for drinking.
தண்ணீர் குடிப்பதற்கு நல்லது.
Oil is good for your scooter or car engine.
அந்த பெட்ரோல் என்பது உங்களுடைய ஸ்கூட்டருக்கோ காருக்கோ மிகவும் நல்லது.
The oil.
ஆயில், எண்ணெய்.
But if you put oil and water together,
ஆனால் இந்த எண்ணெயையும் தண்ணீரையும் ஒன்றாக போட்டு கலந்து விட்டீர்கள்
என்றால்
என்ன நடக்கிறது?
You can't drink it.
குடிக்கவும் முடியாது.
And you can't pour it in the scooter engine either.
நீங்கள் ஸ்கூட்டரில் உள்ள எஞ்சினுக்கும் அந்த எண்ணெயை ஊத்த முடியாது.
So you see it spoils the whole thing.
ஆகவே முழு காரியத்தையும் கெடுத்து விடுகிறதை பார்க்கும்.
That's what happens when you mix law with the Holy Spirit.
இதே போல தான் பிரமாணத்தையும் பரிசுத்த ஆவியானவரையும் நீங்கள் கலக்கும் பொழுது நடைபெறுகிறது.
You got to keep it separate.
நீங்கள் வித்தியாசமாய் தான் வைக்க வேண்டும்.
If you want to be under the old covenant, stay there and keep the law.
நியாய பிரமாணத்துக்கு கீழாக இருக்க வேண்டும் என்று விரும்பினால் அங்கேயே போய் தங்கி விடுங்கள்.
If you want to come under the new covenant, you got to get rid of that and come into the Holy Spirit.
புது உடன்படிக்கைக்கு கீழாக வர வேண்டும் என்று சொன்னால் இதை விட்டுவிட்டு நீங்கள் பரிசுத்த ஆவியானவருக்கு கீழாக வர வேண்டும்.
That is the way.
இதுதான் வழி.
Of godliness.
Deva bhakti kuriya vali.
And that is what Paul is fighting for in Galatians.
Galatia sabaiyai kurutha vishayathile indha kaaryathukkaga dhaan Paul poraadugiraar.
He was so disturbed that these people whom he had brought to freedom in Christ had gone back under law.
Kristuvukkullagulla suyadhanathirkku kondu vandha makkal meendumai nyayapramanathukku keezhe poi vittadai kurithu avar avlova manakalathamadigiraar.
He uses such strong words.
Agave dhaan ivlova kadumiyana vaarthigalai payanpaduthugiraar.
He says you have deserted Christ.
Neengal Kristuvai vittu vittirgal endru
solgiraar.
6th vasanam.
And he says the gospel of Christ has been distorted, verse 7.
ஏழாம் வசனத்திலே கிறிஸ்துவின் சுவிசேஷமானது புரட்டப்பட்டு விட்டது என்று சொல்கிறார்.
And he says, even if I come back to you and preach another gospel,
நானே வந்து வேறொரு சுவிசேஷத்தை பிரசங்கித்தால்,
I Paul,
நான் பவுலாக
come back to you and preach another gospel,
மீண்டும் வந்து வேறொரு சுவிசேஷத்தை பிரசங்கித்தால்,
you must also keep the law.
நீங்கள் பிரமாணத்தையும் கைக்கொள்ள வேண்டும் என்று.
Let God curse me.
தேவனை சபித்து விடுவாராக.
Supposing an angel from heaven comes and preaches another gospel.
வானத்திலிருந்து ஒரு தூதன் வந்து வேறொரு சுவிசேஷத்தை பிரசங்கித்தால்,
let him also be accursed.
அவனும் சபிக்கப்பட்டவனாய் இருப்பானாக.
If anyone comes,
யார் வந்தாலும் சரி,
and does not preach the gospel of free grace,
இந்த இலவசமான கிருபை என்கிற சுவிசேஷத்தை பிரசங்கிக்காவிட்டால்,
he must be accursed.
அவன் சபிக்கப்பட்டவனாய் இருக்க கடவன்.
And he says, am I trying to please men here or please God?
இங்கே நான் மனுஷரையா தேவனையா யாரை பிரியப்படுத்த பார்க்கிறேன்?
If I try to please men, I cannot be the bond servant of Christ.
நான் மனுஷரை பிரியப்படுத்தவனா இருந்தால் நான் கிறிஸ்துவின் ஊழியக்காரன் அல்லவே.
See, many pastors,
அநேக பாஸ்டர்கள்,
they want to keep their church holy,
தங்களுடைய சபையை பரிசுத்தமானதாக காக்க வேண்டும் என்று
விரும்புகிறார்கள்.
அவர்கள் பலவிதமான சட்டத்திட்டங்களை கொண்டு வருகிறார்கள்.
It will be a bad testimony before others.
இல்லாவிட்டால் மற்றவர்களுக்கு முன்பதாக அது ஒரு கெட்ட சாட்சியாய் போய்விடும்.
You can't do this, you can't do that, you can't do the other thing.
நீ இதை செய்ய முடியாது, அதை செய்ய முடியாது, இப்படி நடக்க வேண்டும், இப்படி நடக்க
வேண்டும். You must do this, and you must do this, and you must do the other thing.
நீங்கள் இதை செய்ய வேண்டும், அதை செய்ய வேண்டும், மறுகாரியத்தை செய்ய வேண்டும்.
That's how all the laws were in Exodus and Leviticus and Deuteronomy.
இப்படி தான் யாத்திராகமும் லேவியாகமும் உபாகமங்களிலே கர்த்தருடைய பிரமாணங்கள் இருந்தது.
So,
ஆகவே
they people today feel unless you make certain rules like this, people will become worldly.
இப்படிப்பட்ட பிரமாணங்களை நாம் ஜனங்களுக்கு கொடுக்காவிட்டால் ஜனங்கள் உலகத்தாரே மாறி விடுவார்கள் என்று.
We can't just preach grace.
ஆகவே கிருபையை மட்டும் நாம் பிரசங்கிக்க முடியாது.
Grace, people will become worldly.
கிருபையை மட்டும் நாம் பிரசங்கித்தால் ஜனங்கள் உலகத்தாரே மாறி விடுவார்கள்.
Add a few rules to it.
ஆகவே அந்த கிருபையோடு கூட ஒரு சில பிரமாணங்களையும் சேர்த்து
add a little water to this oil.
நாம் இந்த எண்ணெயோடு கூட சற்று தண்ணீரையும் சேர்த்துக் கொள்வோம்.
That's what spoils the whole thing.
இதுதான் முழு காரியத்தையும் கெடுத்து விடுகிறது.
You got to keep these two things separate.
நீங்கள் இந்த இரண்டு காரியங்களையும் வேறு வேறாக தான் வைக்க வேண்டும்.
Paul says,
பிறகு பவுல் சொல்கிறார்,
I want you to know that this gospel that I preached to you is not something I got from some man.
நான் உங்களுக்கு பிரசங்கிக்கிற இந்த சுவிசேஷத்தை நான் ஒரு மனிதரிடத்திலிருந்து பெறவில்லை.
I got it by revelation from Christ.
அதை கிறிஸ்துவே எனக்கு வெளிப்படுத்தினார் என்று சொல்கிறார்.
And I am the person who were persecuting these people at once upon a time and tried to destroy the church of God.
தேவனுடைய சபையை நான் மிகவும் துன்பப்படுத்தி அதை பாழாக்கிக் கொண்டிருந்தேன்.
But when God revealed his son in me,
ஆனால் தேவ குமாரனை தேவன் எனக்கு வெளிப்படுத்தின பொழுது,
I did not consult with anybody, verse 16.
16ஆம் வசனத்திலே பார்க்கிறோம், மாம்சத்தோடும் நான் யாரையும் நான் கலந்து ஆலோசிக்கவில்லை.
I went to Arabia,
நான் அரேபியாவுக்கு சென்று,
and 3 years later I went to Jerusalem.
3 வருஷம் கழிந்த பின்பு நான் எருசலேமுக்கு போனேன் என்று 18ஆம் வசனத்தில் சொல்கிறார்.
He spent 3 years in the desert.
3 வருடங்கள் பாலைவனத்திலே அவர் செலவு செய்தார்.
What was God doing with Paul for 3 years in the desert?
வனாந்திரத்திலே பவுலோடு கூட தேவன் என்ன செய்து கொண்டிருந்தார் 3 வருடமாக?
I don't know.
எனக்கு தெரியாது.
But I have an opinion.
ஆனால் எனக்கு ஒரு கருத்து உண்டு.
I think God was getting rid of all the chaff that was in Paul's head which he had got in his Bible school run by Gamaliel.
Gamaliel நடத்தின வேதாகமா கல்லூரியிலே அவன் பெற்றுக்கொண்டதான எல்லா பதரியும் நீக்கும்படியாக அந்த 3 ஆண்டுகளை தேவன் பயன்படுத்தினார்.
Paul, it is as if Paul said, you, God said to Paul, you spent 3 years with that chap, now you have to spend take you to 3 years into the desert to get it all out of your system.
நீ அங்கே 3 வருடங்களை செலவு செய்தா இப்பொழுது அதையெல்லாம் உன்னிடத்திலிருந்து வெளியே எடுக்க முடியாக இங்கே நான் 3 ஆண்டுகள் உன்னோடு செலவு செய்ய வேண்டும் என்று சொல்வதை போல.
Get it all out of your system.
உன்னுடைய அமைப்பிலிருந்து எல்லாவற்றையும் வெளியே கொண்டு வர முடியாக.
You can understand the wonderful gospel of free grace.
அப்பொழுது தான் இலவசமாய் கிருபையினாலே வரக்கூடிய அந்த சுவிசேஷத்தை அற்புதமான சுவிசேஷத்தை விளங்கிக் கொள்ள
முடியும். What does that mean?
இதனுடைய பொருள்
என்ன? Salvation is purely through repentance and faith in the Lord Jesus Christ.
இரட்சிப்பு என்பது மனம் திரும்புதல் மூலமாகவும் இயேசுவின் மேல் உள்ள விசுவாசத்தின் மூலமாகவும் வருவதாகும்.
Through what Christ died.
கிறிஸ்து மரித்தாரே அதன் மூலமாய் வருகிறதாகும்.
Through his death and resurrection.
அவருடைய மரணத்தின் மூலமாகவும் உயிர்த்தெழுதல் மூலமாகவும் வருகிறது
ஒன்றுதான் இரட்சிப்பு. It doesn't make a slightest difference how bad a sinner you are.
எவ்வளவு மோசமான பாவியாக இருந்தாலும் இந்த காரியத்தில் ஒரு வித்தியாசத்தையும் அது உண்டு பண்ணுவதில்லை.
If you committed one sin you come short of the glory of God.
ஒரு பாவம் செய்திருந்தாலும் தேவ மகிமையில் குறைபட்டு விட்டாய்.
Committed 100 million sins you come short of the glory of God.
ஒரு கோடி பாவம் செய்திருந்தாலும் நீங்கள் தேவ மகிமையிலே குறைபட்டு விட்டீர்கள்.
It's like saying a vessel that has got one hole or 10,000 holes water will all leak out.
ஒரு பாத்திரத்திலே ஒரு ஓட்டை இருந்தால் என்ன 10,000 ஓட்டைகள் இருந்தால் என்ன அதிலே ஊற்றப்படுகிற தண்ணீர் எல்லாம் கொட்டி விடும்.
Cannot hold it.
அது தண்ணீரை வைத்துக் கொள்ள முடியாது.
Sin is like that.
பாவமும் அப்படித்தான்.
God says there is no difference.
ஆகவே தேவனுடைய பார்வையில் வித்தியாசமே இல்லை.
All have sinned.
எல்லாருமே பாவம் செய்தார்கள்.
And it's you don't get to heaven by being good.
நல்லவனாக வாழ்ந்து பரலோகத்துக்கு யாரும் போக முடியாது.
That's a heathen teaching.
இது புறஜாதியருடைய போதனை.
In the final day God will take a balance.
கடைசி நாளிலே தேவன் ஒரு திராசு எடுப்பார்.
Put all your good deeds one side.
உன்னுடைய புண்ணிய காரியங்களை ஒரு பக்கம் வைப்பார்.
Your bad deeds the other side.
உன்னுடைய பாவ காரியங்களை இன்னொரு
இடத்துல வைப்பார். See which is heavier.
எது பாரமாக இருக்கிறது என்று பார்ப்பார்.
That's human idea.
இது மனுஷிக கருத்து.
Every religion basically teaches that.
ஒவ்வொரு மதமும் அடிப்படையாக இதைத்தான் போதிக்கிறது.
If you are good God will take you to heaven.
நீங்கள் நல்லவராக இருந்தால் தேவன் பரலோகத்துக்கு எடுத்துச் செல்வார்.
That's the mark of all false religions.
பொய்யான மதங்களுடைய அடையாளம் இதுதான்.
Jesus said.
இயேசு சொன்னார்.
You cannot be good.
நீங்கள் நல்லவனாக இருக்க முடியாதே.
No, you're saying you're going to be good.
நல்லவனாக இருக்க போறேன் என்று சொல்வதிலே பிரயோஜனம்
இல்லை. Everything you do is tainted by selfishness and pride.
நீ செய்கிற ஒவ்வொரு காரியமும் பெருமையினாலும் சுயத்தினாலும் அது கரைப்பட்டதாக இருக்கிறது. நல்லது போல காட்சி
எடுக்கிறது. But underneath it there's some selfishness or pride that spoils the whole thing.
ஆனால் அதற்கு கீழாக மறைந்து காணப்படுவது பெருமையும் சுயமும் அது எல்லாவற்றையும் கெடுத்து விடுகிறது.
A man who's got infectious leprosy in his hand.
ஒரு மனிதனுக்கு கையிலே தொழுநோய் வந்துவிட்டது.
He can give you an apple, beautiful apple.
அந்த தொழுநோயோடு கூட அருமையான ஒரு ஆப்பிள் உங்களுக்கு
கொடுக்கலாம்.
நீங்கள் அதை வாங்க மாட்டீர்கள்.
Apple is beautiful.
ஆப்பிள் அழகாக
தான் இருக்கு. Hand giving it is full of infection.
ஆனால் அதை கொடுக்கக்கூடிய அந்த கரமானது தொழுநோயினாலே பாதிக்கப்பட்டிருக்கிறது.
He gives you a beautiful orange, you won't take it.
அருமையான ஒரு ஆரஞ்சு பழத்தை கொடுத்தாலும் நீங்கள் வாங்க மாட்டீர்கள்.
Anything good put into that hand immediately gets spoiled.
நல்லதாக நல்ல காரியம் எது இந்த கரத்தில் வைக்கப்பட்டாலும் அது கெட்டு விடுகிறது.
That is how man's heart is.
இப்படித்தான் மனிதனுடைய இருதயம் காணப்படுகிறது.
As soon as he does something good it's spoiled immediately.
நல்ல காரியத்தை செய்த உடனே அதுவே அது கெட்டு போய் விடுகிறது.
God cannot accept it.
தேவன் அதை ஏற்றுக்கொள்ள முடியாது.
Only Christianity teaches that.
இதை கிறிஸ்தவம் மட்டுமே போதிக்கிறது.
And so he says it doesn't make a difference whether you got one AIDS germ or 10,000 AIDS germ, you got the disease.
ஆகவே உங்களுக்கு வெட்டிலே ஒரு கிருமி வந்தால் என்ன அது 8,000 கிருமிகள் வந்தால் என்ன அது ஒரு வித்தியாசமும் இல்லை.
A germ of the disease of AIDS.
எய்ட்ஸ்னுடைய வியாதி கிருமி.
Whether you got one or 10,000.
அந்த ஒரு வைரஸ் வந்தால் என்ன 10,000 வைரஸ் வந்தால்
என்ன. You got the disease.
உங்களுக்கு அந்த வியாதி வந்து விட்டது.
You can't glory over the other fellow when both have got the same disease.
இருவருக்குமே ஒரே வியாதி வந்து விட்டது அவனுக்கு குறைவா இருக்கிறது என்று சொல்லி நீங்கள் பெருமை பாராட்ட முடியுமா?
God has made a way of salvation where He says, I freely forgive everybody.
நான் எல்லாரையும் இலவசமாய் மன்னிக்கிறேன் என்றுதான் தேவன் ரட்சிப்பின் வழி உண்டாக்கியிருக்கிறார்.
You have to acknowledge your sin.
ஆனால் நீங்களும் உங்களுடைய பாவத்தை ஒத்துக்கொள்ள வேண்டும்.
And receive Christ who died for your sins.
உங்களுடைய பாவங்களுக்காக மரித்த கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ள வேண்டும்.
And there, you can't add works to that.
அதோடு கூட சேர்ந்து கிரியைகளை நீங்கள் சேர்க்க முடியாது.
If you say, that is like saying that Jesus didn't finish his work on the cross.
அது எதற்கு ஒப்பா இருக்கிறது என்று சொன்னால் இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில் தன்னுடைய வேலையை முற்றிலுமாய் முடிக்கவில்லை என்று அர்த்தம்.
No, that's not enough.
அது போதாது.
In addition to that you must be circumcised.
அதோடு கூட சேர்ந்து நீங்கள் விருத்தசேதனம் பண்ணப்பட வேண்டும்.
In addition to that you must be baptized.
அல்லது அதோடு கூட சேர்ந்து நீங்கள் ஞானஸ்நானம் பெற வேண்டும்.
In addition to that you must keep the Sabbath.
அதோடு கூட சேர்ந்து நீங்கள் ஓய்வு நாளை கடைபிடிக்க வேண்டும்.
In addition to that you got to do this that or the other.
அல்லது அதோடு கூட சேர்ந்து நீங்கள் எதையோ அதையோ செய்ய வேண்டும்.
Then salvation is by grace plus works.
அப்படியானால் ரட்சிப்பானது கிருபை பிளஸ் கிரியைகள் என்று
another gospel.
இது வேறொரு சுவிசேஷம்.
Anyone who preaches that must be cursed.
இந்த சுவிசேஷத்தை யார் பிரசங்கித்தாலும் அவன் சபிக்கப்பட்டவன்.
He may be a good man.
அவன் நல்ல மனிதனாக இருக்கலாம்.
He may be a sincere man.
உண்மையுள்ள மனிதனாக இருக்கலாம்.
He deserves to be cursed according to Galatians 1:8.
கலாத்தியர் 1:8 படி அவன் சபிக்கப்படுவதற்கு தகுதியானவன்.
He repeats it.
அவன் மீண்டும்
the Holy Spirit through Paul.
பவுல் மூலமாக பரிசுத்தாவின் மீண்டும் ஆய் சொல்கிறார்.
He says, I didn't say that accidentally, verse 8.
எட்டாம் வசனத்திலே நான் தச்ச இல்லாத அதை சொல்லிவிடவில்லை.
I am saying it again.
முன் சொன்னது போல மறுபடியும் சொல்கிறேன்.
Preaching that type of message must be cursed.
இந்த வேறொரு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிற யாராக இருந்தாலும் அவன் சபிக்கப்பட்டவனாக இருக்கிறான்.
In chapter 2,
இரண்டாம் அதிகாரம்,
he says how he went up to Jerusalem.
எருசலேமுக்கு எப்படி போனேன் என்று சொல்கிறார்.
And God asked him to go there.
Devan ivarai ange poga sonnar.
And then I met with those who were the leaders of the church there.
Ange sabigalile thalaivargala irundavargalai naan poi sandithen.
That is James and Peter and John, verse 9.
Ange 9th vasathile paarkrom ange Yaakobu, Keba, Yovan.
This James was the brother of Jesus.
Inda Yaakobu Yesuvude sagodharana irundhan.
Not the apostle.
Apostle Yaakobu alla.
The apostle was killed many years earlier.
Aneiga aandugal munbadhagave Yaakobu apostlen kollapattu vittan.
And they gave me and Barnabas, verse 9, the right hand of fellowship.
Avargal enakkum Barnabavukkum valadugai koduthu anniyoni aikkamai adayalamai irundargal.
And then he says,
piragu solugirar,
here he gives an example of how he fought for the truth of the gospel.
So satyathin suvisheshathirkaag eppadi poradinen endradhukku oru vilakkam
kodukkar. An example how I fight even against the greatest apostles for preserving this free gospel.
Inda suvisuthamana suvisheshathai paadhukkamudiyaga apostlerodu kuda eppadi naan eduthen endru solugirar.
When Peter came to Antioch,
பேதுரு அந்தியோகியாவுக்கு வந்தபோது,
he says, I opposed him to his face.
நான் முகமுகமாய் அவனோடு எதிர்த்தேன்.
Now, if two apostles have some disagreement and fight with each other,
இரண்டு அப்போஸ்தலர்களுக்குள்ளாக ஒட்டுக்கொள்ளாமல் சண்டை வந்தால்,
should they go and tell that to these weak Galatian believers?
அதை இந்த பலவீனமான கலாத்திய விசுவாசிகளுக்கு சொல்ல வேண்டுமா?
Would you do it today?
இன்றைக்கு அப்படி செய்வீர்களா?
Some elders are upset with that.
சில மூப்பர்கள் இதை குறித்து மனத்தாங்கள் நினைக்கிறார்.
If you disagree with us, why you have to tell the whole church about it?
நீர் என்னோடு கூட ஒத்துக்கொள்ளவில்லை என்று சொன்னால் நீர் ஏன் அதை போய் சபையிலே சொல்லுகிறீர் என்று கேட்கிறார்.
But here's the Holy Spirit inspiring Paul to tell this to the Galatians.
இங்கே பரிசுத்த ஆவியானவர் பவுலை ஏவி கலாத்தியருக்கு சொல்ல முடியா எழுதுகிறார்.
Why do we have to hide all these things?
ஏன் இவைகளெல்லாம் மறைக்க வேண்டியிருக்கிறது?
Elders are not some gods or something.
மூப்பர்கள் எல்லாரும் தேவர்கள் அல்லவே.
They're ordinary human beings and Peter is also ordinary human being.
அவர் மூப்பர்கள் சாதாரண மனிதர்கள் தான், பேதுரும் சாதாரண மனிதர்
தான். So if they do something wrong, it's good to make it public so that others also don't do it.
அவர் தவறு ஏதும் செய்தால் அதை வெளிப்படையாக சொல்வது நல்லது, ஏனென்றால் மற்றவர்களும் அதை பின்பற்ற மாட்டார்கள்.
But there's a lot of honor seeking among Christians.
ஆனால் கிறிஸ்தவர்கள் மத்தியில் இவ்வளவு கனத்தை தேடுகிற காரியம் இருக்கிறது.
People won't respect me.
ஐயோ, ஜனங்கள் எனக்கு மதிக்க மாட்டார்களே.
You're seeking your own honor.
நீங்கள் உங்களுடைய சொந்த கனத்தை தேடுகிறீர்கள்.
Forget it. Seek the glory of God.
அதை மறந்துவிட்டு தேவனுடைய மகிமையை தேடுங்கள்.
So he openly talks about Peter.
ஆகவே பேதுருவை குறித்து வெளிவரங்கமாய் பேசுகிறார்.
I'll tell you what happened.
என்ன நடந்தது என்று நான் சொல்கிறேன்.
Peter was happily eating with all the Gentiles and Jews.
பேதுரு
food along with the others.
பேதுரு மற்ற புறஜாதியாரோடு கூட சேர்ந்து, யூதரோடு கூட சேர்ந்து அவர் ஆகாரத்தை பகிர்ந்து கொண்டிருந்தார்.
Somebody came from Jerusalem.
எருசலேம் இருந்து யாரோ ஒருவர் வந்தார்.
Certain men who came from James, the leader there.
அங்கே உள்ள யாக்கோப் என்கிற தலைவனிடத்திலிருந்து ஒரு சில ஜனங்கள் வந்தார்கள்.
He was a little more legalistic.
அவன் கொஞ்சம் பிரமாணத்தின்படி வாழக்கூடிய ஒரு மனிதனாயிருந்தார்.
And as soon as they came,
அவர்கள் வந்த உடனே,
Peter stopped eating with the Gentiles.
பேதுரு புறஜாதியோடு கூட சாப்பிடுவதை நிறுத்திவிட்டார்.
Chapter 2 verse 12.
இரண்டாம் அதிகாரம் 12ஆம் வசனம்.
Because he was afraid of these legalists.
ஏனென்றால் இந்த பிரமாணத்துவக்காரர்களுக்கு பயந்தான்.
And the rest of the Jews also stopped eating with the Gentiles.
மற்ற யூதரும் அவனோட கூட சேர்ந்து சாப்பிடுவதை நிறுத்திவிட்டார்.
And even Barnabas stopped eating.
பர்னபாவும் கூட சாப்பிடுவதை நிறுத்திவிட்டார்.
Who was the only one left who stood up for the truth?
இங்கே சத்தியத்திற்காக விடப்பட்ட நின்ற ஒரே மனிதன் யார்?
Paul says me.
நான் மட்டும்தான் என்று பவுல் சொல்கிறார்.
And in the presence of everybody he rebukes Peter.
எல்லாருக்கும் முன்பாகவும் பேதுருவை கடிந்து கொள்கிறார்.
Remember that Paul came to faith 10 years after Peter. He's a junior apostle.
பவுலுக்கு முன்பதாகவே 10 வருஷங்களுக்கு முன்பதாகவே பேதுரு ஆண்டவரிடத்தில் வந்து விட்டார். பவுல் இப்பொழுது ஒரு இளமையான ஒரு அப்போஸ்தலனாக இருக்கிறார்.
And he stands before the senior apostle 10 years senior to him.
தன்னை காட்டிலும் 10 வயது முதுமையாக இருக்கக்கூடிய ஒரு அப்போஸ்தலனுக்கு முன்பாக நின்று
And he says,
அவர் சொல்கிறார்,
if you are a Jew,
நீர் ஒரு யூதனாய் இருந்தால்,
and you live like the Gentiles eating with them,
புறஜாதியார்களிடத்தில் சாப்பிட்டு அவர்களைப் போல நடந்து கொண்டால்,
how can you compel the Gentiles to live like the Jews?
புறஜாதியாரியை யூதர்களைப் போல வாழ்வதற்கு எப்படி கட்டாயம் பண்ணலாம்?
He says, according to the Old Testament, we are Jews and not sinners like the Gentiles.
பழைய ஏற்பாட்டின்படி நாங்கள் யூதர்களாய் இருக்கிறோம், புறஜாதியாரில் பிறந்த பாவிகளைப் போல.
But now in Christ we have understood the gospel.
ஆனால் இப்பொழுது கிறிஸ்துவுக்குள்ளாக சுவிசேஷத்தை விளங்கிக் கொண்டோம்.
Nobody can be justified, verse 16, by the works of the law.
16ஆம் வசனத்திலே நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளினாலே எந்த மனுஷனும் நீதிமானாக்கப்படுவதில்லை.
We are justified only through faith in Christ.
நாம் கிறிஸ்துவிலே உள்ள விசுவாசத்தின் மூலமாக மட்டுமே நீதிமானாக்கப்படுவோம்.
Not by the works of the law.
நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளினாலே அல்ல.
Now he says,
இப்பொழுது சொல்கிறார்,
while we are trying to be justified by Christ,
இப்படி நாம் நீதிமான்களாக்கப்படும்படி நாடுகிற நாமும்,
we ourselves are found as sinners,
நாமே பாவிகளாக காணப்படுவோமானால்,
what does that prove? Does it mean Christ approves of what we are doing?
நாம் செய்கிறதை கிறிஸ்து அங்கீகரிக்கிறார் என்று நிரூபிக்கிறதா?
Not at all.
இல்லவே இல்லை.
And he says, if I start building again this law that I've destroyed once, verse 18,
18ஆம் வசனத்தில் நான் இடித்து போட்ட இந்த பிரமாணங்களை மீண்டுமாய் நான் கட்ட ஆரம்பித்தால்,
then I'm a sinner.
நான் ஒரு பாவி.
Christ doesn't approve of it, verse 17.
17th vasanathile Christu adai angigirippadillai.
Now he says, I'll tell you what actually happened.
Enna nadakkiradendru naan ippozhudhu ungalukku
solren. Christ died.
Christu maritha poludhu,
I died with him.
நான் அவரோடு கூட
மரிப்பேன். So the Lord doesn't hold me. I died to that old relationship with the law.
ஆகவே என்னோடு கூட நான் பழைய உறவு நியாய பிரமாணத்தோடு இருந்த உறவுக்கு மரித்து விட்டேன்.
So I've been crucified.
நான் சிலுவையில் அறையப்பட்டேன்.
Now I don't live.
இப்பொழுது நான் பிழைக்கிறவன்
இல்லை. Christ is living in me.
எனக்குள்ளாக பிழைக்கிறது கிறிஸ்து.
And now I live by faith in the Son of God who loved me and gave himself for me.
என்னிலே அன்பு கூர்ந்து எனக்காக தம்மை தாமே ஒப்புக் கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்றி விசுவாசத்தால் இப்பொழுது பிழைத்திருக்கிறேன். பிறகு சொல்கிறார்,
if righteousness comes through the law, then it's an absolute waste of time that Christ died on the cross.
நீதியானது நியாய பிரமாணத்திலே வரும் என்று சொன்னால் கிறிஸ்து மரித்தது வீணாயிருக்கும்.
That is cancelling the grace of God.
அது தேவனுடைய கிருபை விருதாவாக்குகிறதாய் இருக்கிறது.
This is such a serious thing.
இது எவ்வளவு கொடிய ஒரு காரியம் பாருங்கள்.
That is why Paul speaks so strongly to these people.
ஆகவே தான் பவுல் இவ்வளவு கடினமாய் இந்த மக்களிடத்தில் பேசுகிறார்.
He really wants them to know how upset he is with them.
அவர்களோடு கூட எவ்வளவு தூரம் கலக்கம் அடைந்திருக்கிறார் என்பதை அறிந்து கொள்ள
முடியாது.
ஆகவே தான் இவர்களுக்கு பாராட்டக்கூடிய ஒரு வார்த்தையும் சொல்லவில்லை.
The Corinthians,
கொரிந்தியர்,
whose lives were much worse than these Galatians.
இந்த கலாத்தியரை காட்டிலும் அவருடைய வாழ்க்கையானது மிகவும் மோசமாயிருந்தது.
He appreciates things there.
அங்கே சில காரியங்களை குறித்து பாராட்டி பேசுகிறார்.
You would think that if the Galatians lives are much better, even though they are legalistic, their lives are much better.
Galatia makkal avargal pramanathuvakaralai irundhalum kuda avargal vaalkai avargalai kaattil menmaiya irukkudhu
endru sollalam. Corinthians are carnal.
ஆனால் கொரிந்தியரோ மாம்சிகமாக
இருந்தார். Galatia, nobody was living with his father's wife.
கலாத்திய சபையில் யாருமே தன்னுடைய தகப்பனுடைய மனைவியோடு கூட வாழவில்லை.
How can you appreciate those Corinthians and not appreciate these Galatians?
அப்படி இருக்கும்பொழுது எப்படி கலாத்தியரை பாராட்டி பேசாதபடிக்கு கொரிந்தியரை பாராட்டி பேச முடியும்?
We have to learn something here.
இங்கே நாம் ஒன்றை கற்றுக்கொள்ள வேண்டும்.
That a man who lives under the law,
பிரமாணத்துக்கு கீழாக வாழுகிற ஒரு மனிதன்,
preaches the law and works,
கிருபைகளையும் பிரமாணத்தையும் குறித்து
பிரசங்கிக்கிறான்,
தகப்பனுடைய மனைவியோடு கூட படுத்திருக்கிறவனை காட்டில் மோசமானவன்.
I don't think many people understand that.
அனைகரதை விளங்கிக் கொள்கிறது.
So many Christians today who are legalistic.
இன்றைக்கு அநேக கிறிஸ்தவர்கள் பிரமாணத்தின்படி வாழ்கிறார்கள்.
Can't do this, you can't do that, you can't do the other thing.
இதை செய்யக்கூடாது, அதை செய்யக்கூடாது, இப்படி பண்ணக்கூடாது.
This isn't salvation by faith in Christ.
ரட்சிப்பு என்பது கிறிஸ்துவின் விசுவாசத்தினால் வரவில்லையா?
ஆமாம்,
அது உண்மைதான்.
But in addition, you can't do this, you can't do this, you can't do that.
ஆனால் அதோடு கூட சேர்த்து இதை செய்யக்கூடாது, அதை செய்யக்கூடாது,
you must do this, you must do this, you must do that.
இதை செய்ய வேண்டும், அதை செய்ய வேண்டும், இதை செய்ய வேண்டும்.
Such a man is accursed.
இப்படிப்பட்ட மனுஷன் சபிக்கப்பட்டவன்.
It doesn't matter if he's the greatest preacher in the world, he's accursed.
இந்த உலகத்திலே பெரிய பிரசங்கியா இருந்தாலும் அது ஒரு பொருட்டல்ல, அவன் சபிக்கப்பட்டவன்.
Because faith, salvation is not by works but by faith.
ஏனென்றால் ரட்சிப்பு கிரியைகளினாலே அல்ல, விசுவாசத்தினாலே தான்.
He says, how do you expect a dead man to keep the law?
ஒரு மரித்த மனிதன் எப்படி பிரமாணத்தை கைக்கொள்ள முடியும் என்று
பார்க்கிறீர்கள்? You can go to a dead man here and tell him, listen, don't worship idols.
இங்கே மரித்து போன ஒரு மனிதனை பார்த்து கவனி, நீ விக்கிரத்தை வணங்க கூடாதுன்னு சொன்னால்,
don't commit adultery.
விபச்சாரம் செய்யாதீர்கள்.
Telling all these things to a dead man.
இவைகள் எல்லாவற்றையும் நீங்க மரித்து போன ஒரு மனிதனுக்கு சொல்கிறீர்கள்.
You haven't understood the gospel.
அவன் சுவிசேஷத்தை இன்னும் விளங்கிக் கொள்ளவில்லை.
You haven't understood it, you Galatians.
கலாத்தியரே, நீங்கள் இன்னும் சுவிசேஷத்தை விளங்கிக் கொள்ளவில்லை.
In the gospel I die with Christ.
சுவிசேஷத்திலே நான் கிறிஸ்துவோடு கூட மரிக்கிறேன்.
And it's foolish to tell a dead man to keep the law.
ஒரு மரித்த மனிதனை பார்த்து பிரமாணத்துக்கு கீழ்ப்படி என்று சொல்வது புத்தியீனம்.
You fellows want to keep the law because half of you are not properly converted.
உங்களிலே இருக்கிற பாதி பேர் நீங்கள் மனம் திரும்பவில்லை, ஆகவே பிரமாணத்துக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்று விரும்புகிறீர்கள்.
You have to come to a real experience of the new birth.
நீங்கள் மனம் திரும்புகிற ஒரு உண்மையான அனுபவத்துக்குள்ளாக வரவில்லை.
And to solve that problem,
இந்த பிரச்சனை தீர்ப்பதற்காக,
under the law so that at least your church will look a little decent.
உங்களுடைய சபையானது சற்று மேம்பட்டதாய் காணப்படும்படிக்கு நீங்கள் பிரமாணத்தை கொடுக்கிறீர்கள்.
Otherwise there will be so much immorality and evil in your church.
இல்லாவிட்டால் எவ்வளவு தீமைகளும் ஒழுக்க கேடுகளும் காணப்படும்.
That's why Paul spoke so strongly.
ஆகவே தான் பவுல் இவ்வளவு உறுதியாக கடினமாய் பேசினார்.
Foolish Galatians, who has bewitched you, chapter 3 verse 1.
புத்தியில்லாத கலாத்தியரே, உங்களை மயக்கிறவன் யார் என்று 3:4
பேசினார். I want to ask you something.
நான் ஒன்றை உங்களுக்கு,
remember years ago when you received the Holy Spirit, verse 2.
இரண்டாம் வசனத்திலே, எவ்வளவு நாட்களுக்கு முன்பதாக நீங்கள் ஆவியை பெற்றீர்கள்.
Is it because you kept so many works of the law, God said, I'll give you the Spirit?
நீங்கள் எவ்வளவு நியாய பிரமாணத்தின் கிரியைகளினாலே நீங்கள் அந்த ஆவியை பெற்றுக் கொண்டீர்களா?
No, it's by faith.
இல்லை, விசுவாசத்தினாலே பெற்றீர்கள்.
And what about all the miracles that you have experienced?
நீங்கள் அனுபவித்த எல்லா அற்புதங்களும் என்ன?
Verse 5.
ஐந்தாம் வசனம்.
That's also by faith.
இந்த அற்புதங்களும் விசுவாசத்தினாலே.
Not by your works.
உங்களுடைய கிரியைகளினாலே அல்ல.
Think of Abraham.
ஆபிரகாம் எண்ணி பாருங்கள்.
He was also justified by faith.
அவனும் விசுவாசத்தினாலே நீதிமான் என்று எண்ணப்பட்டான்.
And God told Abraham that all the people in the world would be blessed through him.
உன் மூலமாக உலகத்தில் உள்ள அனைத்து மக்களும் ஆசீர்வதிக்கப்படுவார்கள் என்று தேவன் சொன்னார்.
And now I'll tell you another thing Paul says.
பவுல் சொல்கிறார், இப்பொழுது நான் இன்னொரு காரியம் சொல்கிறேன்.
You want to be under the law.
நீங்கள் பிரமாணத்துக்கு கீழாக இருக்க விரும்புகிறீர்கள்.
There's a curse, verse 10, on everyone who cannot keep everything under the law.
நியாய பிரமாணத்தில் எழுதப்பட்டவர்கள் எல்லாம் செய்ய முடியாவிட்டால் அவன் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறது என்று சொல்கிறார்.
It's written in Deuteronomy 27.
இது உபாகமம் 27 ஆம் அதிகாரத்தில் எழுதப்பட்டிருக்கிறது.
So Even in the Old Testament he says, it says the righteous will live by faith.
பழைய ஏற்பாட்டிலேயே விசுவாசித்தால் நீதிமான் பிழைப்பான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது.
And he says there's a big difference. Law and faith are two different things.
பிரமாணமும் விசுவாசமும் என்பது இரண்டு வித்தியாசமான காரியங்கள்.
Christ has redeemed us from the curse of the law, verse 13.
13வது வசனத்திலே கிறிஸ்து நம்மை நியாயப்பிரமாணத்தின் சாபத்திலிருந்து நீங்களாக விடுவித்துக் கொண்டார்.
There's a curse in the law because you're not able to keep the whole thing.
நியாயப்பிரமாணம் முழுமையாய் கைக்கொள்ள முடியாதபடினாலே அதிலே ஒரு சாபம் இருக்கிறது.
I am freed from that.
நான் அதிலிருந்து விடுதலையாகி இருக்கிறேன்.
Because Jesus became a curse for me on the tree.
ஏனென்றால் அந்த மரத்திலே இயேசு எனக்காக சாபமானார்.
So now
இப்பொழுது
I get the blessing of Abraham through the Holy Spirit.
பரிசுத்த ஆவியானவர் மூலமாக நான் ஆபிரகாமின் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்கிறேன்.
That's what it says here in verse 14.
இதைத்தான் 14வது வசனத்திலே வாசிக்கிறோம்.
So this is the gospel.
இதுதான் சுவிசேஷம்.
It's not Christ died for you and then you keep some rules.
ஏதோ கிறிஸ்து எனக்காக மரித்தார் அதோடு கூட சில பிரமாணங்களை கைக்கொள்கிறேன் என்று அல்ல. ஒன்றுமே இல்லை.
I open my life and come as I am and Christ forgives me.
நான் என்னுடைய வாழ்க்கை ஆண்டவருக்கு திறக்கிறேன், நான் இருக்கிற பிரகாரமாக வருகிறேன், கிறிஸ்து என்னை மன்னிக்கிறார்.
We need to speak, preach that and emphasize that in our time.
நம்முடைய காலங்களிலே இதை நாம் பிரசங்கித்து இதை வலியுறுத்தி பேச வேண்டும்.
God bless you.
தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.
Welcome once again to Words of Life.
திரும்பவுமாய் உங்களை ஜீவ வார்த்தைகள் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம்.
In our study through the Bible, we have reached Paul's letter to the Galatians.
வேதாகமம் முழுவதும் என்கிற இந்த வேத பாடத்திலே இப்பொழுது கலாத்தியருக்கு பவுல் எழுதின நிருபத்திற்கு வந்திருக்கிறோம்.
And we saw that here the great controversy is, should a Christian be brought back under the law?
ஒரு கிறிஸ்தவன் மீண்டுமா நியாயப்பிரமாணத்துக்கு கீழாக கொண்டு வரப்பட வேண்டுமா என்கிறதான ஒரு முரண்பட்ட ஒரு காரியத்தை நாம் பார்க்கிறோம்.
The conflict between law and grace has waged throughout 20 centuries of Christianity.
கிறிஸ்தவத்தின் இந்த 20 நூற்றாண்டுகளாக நியாயப்பிரமாணத்திற்கும் கிருபைக்கும் ஒரு போராட்டம் இருந்து கொண்டே வருகிறது.
We have worldly Christians who allow people to sin.
உலக பிரகாரமான கிறிஸ்தவர்கள் இருக்கிறார்கள், அவர்கள் பாவம் செய்கிறார்கள்.
That's one extreme.
அது ஒரு கோடி.
And then Christians have got this disease called pendulumitis where they swing to the other extreme.
Pendulumitis என்கிறதான ஒரு வியாதி பார்த்தால் இது இன்னொரு கோடிக்கு சென்று விடும்.
Like the pendulum of a clock.
ஒரு கடிகாரத்தில் இருக்கக்கூடிய பெண்டுலத்தை போல.
It goes to the other end.
அந்த பெண்டுலமானது இன்னொரு கோடிக்கு போய்விடும்.
No, we can't let people be free. We have to give them rules.
ஜனங்கள் விடுதலையாக இருக்க முடியாது, அவர்களுக்கு பிரமாணத்தை கொடுக்க வேண்டும்.
You got to do this, you got to do that, you got to do the other thing.
நீங்கள் இதை செய்ய வேண்டும், அதை செய்ய வேண்டும், இதை செய்ய வேண்டும்.
And actually looking at the outside, these people with rules look much holier than these other worldly people.
வெளிப்பிரகாரமாக நீங்கள் பார்த்தீர்கள் சொன்னால் இந்த பிரமாணத்துக்கு கீழாக இல்லாதவர்களை பார்க்கும் பொழுது பிரமாணத்துக்கு கீழாக இருக்கிறவர் பரிசுத்தவான்களை போல காட்சியளிக்கிறார்கள்.
People with rules have got very modest dresses.
என்றால் இந்த பிரமாணத்துக்கு கீழாக வாழுகிறவர்கள் நல்ல ஆடைகள் அணிந்திருக்கிறார்கள்.
These people may be a little more slack in their dressing.
இவர்களோ தங்களுடைய ஆடை அணிவதிலே கவனக்குறைவாக இருக்கலாம்.
And then these people with rules and all may not have any television in their home.
இந்த பிரமாணத்துக்கு கீழாக வாழுகிறவர்கள் வீடுகளிலே டிவி இருக்காது.
They may not even have an internet connection.
அவர்களுக்கு இன்டர்நெட் இணையதளம் இணைப்பு கூட இருக்காது.
These people may have both.
ஆனா இவர்களுக்கு இது இரண்டுமே இருக்கலாம்.
And these people may go and watch cricket games.
இவர்கள் போய் கிரிக்கெட் விளையாட்டுகளை பார்ப்பார்கள்.
These people don't watch any cricket.
இவர்கள் கிரிக்கெட் மேட்ச் பார்க்க மாட்டார்கள்.
They are always reading the Bible here.
இங்கே எப்பொழுதுமே வேதத்தை வாசித்துக் கொண்டிருப்பார்கள்.
These people may go for a game of football sometimes.
இவர்கள் சில சமயத்திலே கால்பந்தாட்டம் விளையாட போய் விடுவார்கள்.
And these people have a lot of fasting and prayer.
இவர்களுக்கு நீண்ட உபவாச ஜபம் இருக்கும்.
These people fast and pray but they also have some feasts also.
இவர்கள் உபவாசத்தை ஜபிப்பார்கள், சில சமயத்தில் விருந்தும் சாப்பிடுவார்கள்.
And an outsider looking at this,
ஒரு வெளியே இருக்கிற ஒருவன் பார்க்கும் பொழுது,
see these are really the holy people.
இவர்கள்தான் மெய்யாலுமே பரிசுத்தவான்கள்.
You get a lot of honor when you keep the law.
பிரமாணத்தை கைக்கொள்ளும் பொழுது நிறைய கனம் கிடைக்கிறது.
But you know you'll get a surprise.
ஆனால் உங்களுக்கு ஒரு ஆச்சரியம் காத்திருக்கும்.
You may find that God accepts these people more because of one reason.
இந்த ஜனங்களை தேவன் ஒரு காரணத்தின் மூலமாய் அதிகமாக ஏற்றுக்கொள்ள
முடியும். Not because they got television and play cricket and football and all that.
அவர்கள் கால்பந்தாட்டம் விளையாடுவதனாலயோ அல்லது டிவி வைத்திருப்பதனாலயோ அல்லது கிரிக்கெட் மேட்ச் பார்ப்பதனாலயோ அல்ல, கண்டிப்பாக இல்லை.
But because of one reason.
ஒரு காரணத்தின் மூலமாய்.
That these people,
இந்த ஜனங்கள்,
are so proud. அவ்வளவு ஸ்டாண்டர்ட்,
தங்களுடைய தரத்தை குறித்து அவ்வளவு பெருமையா இருக்கிறார்கள்.
Their attitude, even though they don't say it.
அவர்கள் வாயிலை திறந்து சொல்லாவிட்டாலும் கூட அவருடைய மனப்பான்மை எப்படி இருக்கிறது தெரியும்.
God, I thank you that I'm not like those people there.
ஆண்டவர், இங்க இருக்கிற இந்த மக்களை போல நான் இல்லை, ஆகவே உமக்கு நன்றி செலுத்துகிறேன்.
These people, what have they got to boast about?
ஆனால் இந்த மக்களோ தாங்கள் பெருமை பாராட்டுவது என்ன இருக்கிறது?
They say, we can only boast that Christ died for us and our sins are forgiven.
கிறிஸ்தவங்களுக்காக மரித்தார்கள், பாவங்கள் மன்னிக்கப்பட்டது, அதை தான் நாம் மேன்மை பாராட்ட முடியும்.
You may find God is more accepting of those people.
இந்த ஜனங்களை தேவன் அதிகமாக ஏற்றுக்கொள்கிறவர்கள் பார்க்க முடியும்.
That doesn't appear like that in the eyes of men.
ஆனால் மனிதருடைய கண்களிலே இது அப்படி தோன்றுவதில்லை.
That's why Paul says in Galatians 1:10, if I try to please men, I can't be a servant of Christ.
ஆகவே தான் நான் மனிதனை பிரியப்படுத்துறவனாய் இருந்தால் தேவனுடைய ஊழியக்காரன் அல்ல என்று பவுல் 1 அதிகாரம் 10 வசனத்தில்
சொல்கிறார். You cannot be a servant of Christ if you try to please men.
மனிதரை பிரியப்படுத்த முயற்சித்தால் தேவனுடைய ஊழியக்காரன் இருக்க முடியாது. அது கூடாத காரியம்.
You do all this to show men how holy you are.
எவ்வளவு பரிசுத்தமான என்பதை காண்பிப்பதற்காக இவளெல்லாம் செய்கிறீர்கள்.
And it's all external.
இவளெல்லாமே வெளிப்பிரகாரமான காரியம்.
Your dress and style and covering the head and
முக்காடு போடுகிற காரியம், ஆடை அணிகிற காரியம்,
removing ornaments,
நகை எடுக்கிற காரியம்.
Now, what do you think is more acceptable to God?
தேவனுடைய பார்வையில் அதிகமாக ஏற்றுக்கொள்ளப்படுவது எது என்று எண்ணுகிறீர்கள்?
Two sisters.
இரண்டு சகோதரிகளை நாம் ஒப்பிட்டு பார்க்கலாம்.
With a very modest dress.
இங்கே ஒரு சகோதரி தகுதியான வஸ்திரத்தை அணிந்திருக்கிறார்.
No part of her body exposed.
தன்னுடைய சரீரத்தில் எந்த ஒரு பகுதியும் வெளியே தெரிவதில்லை.
Even got long sleeve blouses perhaps.
ஒருவேளை முழு கை சட்டை அணிந்திருக்கிறார்கள்.
And no ornaments.
நகை இல்லை.
Very simple clothes.
எளிய ஆடை.
And always covers her head.
எப்பொழுதும் தலைக்கு முக்காடிட்டுக் கொண்டிருக்கிறார்.
And is frequently in prayer and fasting.
அடிக்கடி ஜெபிக்கிறார், உபவாசிக்கிறார்.
Goes to all the meetings.
எல்லா கூட்டங்களுக்கும் செல்கிறார்கள்.
And is very proud of her holiness.
தன்னுடைய பரிசுத்தத்தை குறித்து அதிக பெருமையாக இருக்கிறார்.
Looks down on all these other people who are not like her.
தன்னை போல இல்லாதவர்களை கீழாய் நோக்கி பார்க்கிறார்.
Won't have any fellowship with them.
அவர்களோடு ஐக்கியப்படுவதும் இல்லை.
And she considers herself one of the holiest people on earth.
பூமியிலேயே நான் தான் பரிசுத்தவாட்டி என்று இந்த சகோதரி எண்ணிக்கொண்டிருக்கிறார்.
Gossips and backbites against all types of other Christians.
மற்ற கிறிஸ்தவர்களை பற்றி புறங்கூறி குறை சொல்கிறார்கள்.
And says that her group alone is holy.
தன்னுடைய கூட்டம் தான் பரிசுத்த கூட்டம் என்று சொல்கிறார்கள்.
And here is another group.
இங்கே வேற ஒரு கூட்டம் இருக்கிறது.
Where is a sister who's probably cut her hair short.
அங்கே ஒரு சகோதரி ஒளை பாப் கட் அணிந்திருக்கிறார்கள்.
Got lipstick and ornaments.
உதட்டிலே சாயம் பூசி இருக்கிறார்கள். நகை அணிந்திருக்கிறார்கள்.
Watches the news on television.
டிவியிலே நியூஸ் பார்க்கிறார்கள்.
And is not praying and fasting like these people all the time.
இவர்களை போல எப்பொழுதுமே உபவாசித்து ஜெபிப்பதில்லை.
She does it now and then.
ஆனால் எப்போதும் அப்போதுமாய் செய்கிறார்கள்.
She is humble.
ஆனால் இந்த சகோதரி தாழ்மையாக
இருக்கிறார். She doesn't ever think I am better than anybody else.
யாரை காட்டிலும் நான் மேன்மையானவள் அல்ல என்று
நினைக்கிறார். And she does not speak evil about anybody.
யாரை குறித்தும் தீமையாகவும் பேசுவதில்லை.
If somebody speaks evil, she says, no, I don't want to say anything.
யாராவது தீமையாய் பேசினால் நான் அதற்கு ஒன்றும் பதில் சொல்லவில்லை என்று சொல்லிவிடுகிறார்கள்.
Now, who do you think is more acceptable to God?
இப்பொழுது யார் தேவனால் ஏற்றுக்கொள்ளப்படுகிறவர்களாக இருக்கிறார்கள்?
Your answer to that question will reveal the condition of your heart.
உங்களுடைய இருதயத்தின் நிலைமையை இந்த கேள்வியின் பதில் வெளிப்படுத்தும்.
Whether you are a legalist yourself.
நீங்களே பிரமாணத்துக்கு கீழாக இருக்கிறீர்களா இல்லையா என்பதை இது வெளிப்படுத்தும். என்னை குறித்து நான் சொல்வேன்.
I would rather have 100 sisters like this than one sister like this.
இது போல ஒரு சகோதரியை வைத்திருப்பதை பார்க்கலாம். இது போல 100 சகோதரிகள் எனக்கு தேவை.
Who have got an inward holiness
ullana oru parisuttham
and not an outward holiness like these people.
Indha janangalai pola veliyana oru parisuttham alla.
That is legalism.
Idhu dhaan pramanathu.
If you look around in Christendom at different groups
kristavathile indrikku irukkakoodiya palavidhamana kulukalai neengal
paarthaal you find so many people with this external holiness.
Indha velipragaramana parisuttathai anega veithukondirukkar.
They are the Pharisees of today.
Avargal dhaan indraya na kala pariseyar.
The Galatians were like that.
Galathiyar appadi dhaan irundhaargal.
And you know Paul speaks to them.
Paul avargalukku pesugirar.
He says, do you know
ungalku theriyuma
that Abraham had two sons.
Abrahamukku irandu pillaigal irundargal.
And before that he talks about the law and grace like this.
Adarku munbaga nyayapramanathiyum kirubaiyum ippadi vilakkirar.
In the law people were children.
பிரமாணத்துக்கு கீழாக ஜனங்கள் பிள்ளைகளாக
இருந்தார். Now we are adult sons.
இப்பொழுது நீங்கள் வளர்ந்த புத்திரராக இருக்கிறீர்கள்.
That's what he says here.
அதைத்தான் இங்கே சொல்றார்.
When you were little children, verse 24.
24-ஆம் வசனத்தில் நீங்கள் சிறு பிள்ளைகளாக இருக்கும் பொழுது.
You needed a governess or an ஆயா to look after you.
அவர்களை கவனிக்கும்படியாக ஒரு ஆயாவோ அல்லது உபாத்தியாயோ தேவையாக இருந்தது.
That is what the law was.
இதுதான் பிரமாணம்.
Because you are a little baby.
என்றால் நீங்கள் சிறு குழந்தைகள்.
But now,
இப்பொழுது
verse 26, you become sons, adult sons.
3-ஆம் அதிகாரம் 26-ஆம் வசனத்தில் நீங்கள் புத்திரராய் மாறிவிட்டீர்கள்.
You are 20 years old now.
இப்பொழுது உங்களுக்கு 20 வயது ஆகிவிட்டது.
Do you still need an aya?
இன்னும் உங்களுக்கு ஒரு ஆயா தேவையா?
To cross the street?
ரோட்டை கடந்து செல்வதற்கு கூட்டிப் போவதற்கு ஒரு ஆயா தேவையா?
You don't need the law, he says.
உங்களுக்கு பிரமாணம் தேவையில்லை என்று சொல்கிறார்.
Why? Because now we can have the Holy Spirit.
ஏனென்றால் இப்பொழுது நமக்கு பரிசுத்த ஆவியானவரை
பெற்றுக்கொள்ள முடியும். 14 the blessing of Abraham has come on us that we can receive the Holy Spirit.
நாம் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஆபிரகாமுடைய ஆசீர்வாதம் நம்மீது வந்தது என்று சொல்கிறார்.
You don't have the Holy Spirit.
பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு இல்லை என்றால்
then you sure need the ayah even if you are 50 years old.
50 வயதானால் உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு ஆயா தேவை.
But then you are a baby.
ஆனாலும் நீங்கள் ஒரு குழந்தையாக
like a retarded 50 year old who needs an ayah to help you cross the street.
மன வளர்ச்சி அற்றதான ஒரு 50 வயது நிறைந்த ஒரு நபரை போல இருக்கிறீர்கள். ரோட்டை கடந்து செல்வதற்கு யாராவது உங்களை கூட்டிக் கொண்டு போக வேண்டும்.
The main fear people have is if you remove the law from people their life will become worse.
நீங்கள் நியாயப்பிரமாணத்தை எடுத்து விட்டால் மக்களுடைய வாழ்க்கையானது மோசமாகி போய்விடும் என்றதான ஒரு பயம் அனைவருக்கும் இருக்கிறது.
I'll tell you my life was much worse when I was under the law.
நான் நியாயப்பிரமாணத்துக்கு கீழாக இருக்கும் பொழுது என்னுடைய வாழ்க்கையானது மிகவும் மோசமாக இருந்தது.
Not in external sins.
வெளிப்பிரகாரமான பாவங்களினாலே அல்ல.
No, I looked very holy on the outside. I was a legalist.
நான் பிரமாணத்துக்காரனாக இருந்தபொழுது வெளியே பார்ப்பதற்கு பரிசுத்தவான் போல இருந்தேன்.
Strict against this sin, that sin, the other sin.
இந்த பாவத்தை குறித்து அந்த பாவத்தை குறித்து மிகவும் கடுமையாக இருந்தேன். என்னுடைய வாழ்க்கையிலும் சரி.
But
ஆனால்
my life was filled with spiritual pride that I looked down on other people.
மற்ற எல்லாரையுமே அற்பமா என்ன கூடிய அளவுக்கு என்னுடைய வாழ்க்கையானது ஆவிக்குரிய பெருமையினால் நிறைந்திருந்தது.
That spoiled everything.
அது எல்லாவற்றையும் கெடுத்து விட்டது.
So I wasn't really holy.
ஆக உண்மையாலுமே நான் பரிசுத்தவானாக இல்லை.
No, you can make a beautiful chicken curry.
நீங்கள் நல்ல அருமையான சிக்கன் மசாலாவை செய்யலாம்.
And put one dead lizard inside it.
அதிலே ஒரு செத்த பல்லியை போட்டு விடலாம்.
Who will want to eat that?
அது யார் சாப்பிட விரும்புவார்?
That's what happens when you live under the law.
பிரமாணத்துக்கு கீழாக வாழும் பொழுது இதுதான் நடக்கிறது.
Live a very holy life.
நீங்கள் மிகுந்த பரிசுத்த வாழ்க்கை வாழுகிறீர்கள்.
And then this one dead lizard of spiritual pride.
ஆவிக்குரிய பெருமை என்கிறதன ஒரு செத்த பல்லி அதிலே போட்டு விடுகிறீர்கள்.
You know that that's a dead lizard?
அது செத்த பல்லி என்று உங்களுக்கு தெரியுமா?
And if you got the slightest bit of pride in you, even a small lizard, you don't want to eat that curry.
உங்களுக்கு சிறு பெருமை இருக்குமானாலும் கூட, சிறு பல்லி விழுந்தாலும் கூட அந்த கோழி கறியை சாப்பிட மாட்டீங்க.
God won't accept it.
தேவன் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டார்.
And here's another person.
இங்க வேற ஒரு நபர்
இருக்கிறார். Look at him and say his curry is not so good as mine.
அவரை பார்த்தால் அவருடைய கோழி கறியானது என்னுடைய கோழி கறியை போல ருசியாக இல்லை.
But God says I'd rather eat that because there's no dead lizard inside that.
அதிலே செத்த பல்லி இல்லாதபடினாலே அதை நான் சாப்பிடுகிறேன் என்று ஆண்டவர் சொல்கிறார்.
That's how bad spiritual pride is.
இப்படித்தான் இந்த ஆவிக்குரிய பெருமையானது மோசமானதாக இருக்கிறது.
All legalists are spiritually proud.
எல்லா பிரமாணத்துவக்காரர்களும் ஆவிக்குரிய ரீதியிலே பெருமையாக
இருக்கிறார்கள்.
அவர்கள் குழந்தைகளாக இருக்கிறார்கள்.
God is comes to deliver us from that.
தேவன் இதிலிருந்து நம்மை விடுதலையாக்க முடியாக
இருக்கிறார். He sent his son chapter 4 verse 4.
நான்காம் அதிகாரம் நான்காம் வசனத்திலே இப்பொழுது தம்முடைய குமாரனை அனுப்பி இருக்கிறார்.
Then verse 6 he sent the Holy Spirit.
ஆறாம் வசனத்திலே அவர் தம்முடைய பரிசுத்த ஆவியை உங்களிடத்தில் அனுப்பி இருக்கிறார்.
He could come into us and say daddy to God in heaven.
அவர் நமக்குள்ளாக வந்து பரலோகத்தில் இருக்கிற தகப்பனே பிதாவே அப்பாவே என்று கூப்பிட பண்ணுகிறார்.
He says now you're not a child.
இப்பொழுது நீங்கள் தகப்ப ஒரு பிள்ளை அல்ல.
He says when you were a child you were just like a slave.
நீங்கள் குழந்தையாக இருந்த பொழுது அடிமையைப் போல இருந்தீர்கள்.
Verse 1. Because you can say you own everything but you're like a slave because you can't inherit anything.
எல்லாமே எனக்கு சொந்தம் என்று சொன்னாலும் கூட குழந்தையா இருக்கிறபடினாலே நீங்கள் அடிமைகளை போல தான் இருந்தீர்கள்.
But now he says you're not a slave.
ஆனா இப்பொழுது நீங்கள் அடிமைகள் அல்ல.
You're a son.
நீங்கள் ஒரு புத்திரன்.
And so this is the difference between those who are under law and those who are under grace.
அதாவது பிரமாணத்துக்கு கீழாக இருக்கிறவர்களுக்கும் கிருபைக்கு கீழாக இருக்கிறவர்களுக்கும் இதுதான் வித்தியாசம்.
Those who are under law are like babies and slaves.
பிரமாணத்துக்கு கீழாக இருக்கிறவர்கள் குழந்தைகளை போலும் அடிமைகளை போலும்
இருக்கிறார்கள்.
கிருபைக்கு கீழாக வந்தவர்கள் வளர்ந்த புத்திரராக இருக்கிறார்கள்.
This is now you come to know God through the Holy Spirit.
இப்பொழுது பரிசுத்த ஆவியானவர் மூலமாக தேவனை அறிந்து கொண்டீர்கள்.
Verse 9, why do you want to go back to all those rules and regulations?
ஒன்பதாம் வசனத்திலே பார்க்கிறோம், பின்னர் ஏன் நீங்கள் மறுபடியுமாய் அவைகளுக்கு அடிமைப்படும்படி விரும்புகிறீர்கள்?
You feel you must observe this that and the other, you must observe the Sabbath day like some people say in order to be holy.
இதை அனுசரிக்க வேண்டும் அதை அனுசரிக்க வேண்டும் என்று சொல்கிறீர்கள். சிலர் சொல்கிறது போல ஓய்வு நாளை ஆசரிக்க வேண்டும் என்று சொல்கிறீர்கள்.
And then he says, you example of Abraham.
ஆபிரகாமுடைய உதாரணத்தை உங்களுக்கு சொல்கிறேன்.
He had two sons. You know that.
அவனுக்கு இரண்டு மகன்கள் இருந்தார்கள் உங்களுக்கு தெரியும்.
First son,
முதலாவது மகன்,
was by a bond woman, verse 22. She was a slave, Hagar.
ஆகார் என்கிறதன அடிமையான ஒரு பெண்ணிடத்திலே பிறந்தவன்.
But the other son,
இன்னொரு மகன்,
was from the free woman, Sarah.
சாரால் என்கிறதன சுயாதீனம் உள்ளவரிடத்திலே பிறந்தவன்.
And he says these two sons are a picture, verse 24, of two covenants.
இரண்டு பிள்ளைகளுமே இரண்டு ஏற்பாடுகளுக்கு ஒப்பாய் இருக்கிறார்கள்.
One comes from Sinai.
ஒன்று சீனாய் மலையில உண்டான ஏற்பாடு.
That is producing slaves.
அது அடிமைகளை உண்டாக்குகிறது.
Hagar is a picture of that.
ஆகார் அதற்கு ஒப்பாக இருக்கிறாள்.
And Sarah, Sarah is a picture of the other.
இது இன்னொரு கூட்டத்தாருக்கு அடையாளமாக இருக்கிறாள்.
Free. She's not a slave.
அவள் அடிமை பெண்ணல்ல.
Both of them had children.
இருவருக்குமே பிள்ளைகள் பெற்றார்கள்.
World of difference between Ishmael and Isaac.
இஸ்மவேலுக்கும் ஈசாக்குக்கும் உலகளாவிய வித்தியாசம் உண்டு.
And he says Hagar is just like this Mount Sinai in Arabia.
அரேபியாவில் இருக்கக்கூடிய சீனாய் மலையை போல ஆகார் இருக்கிறார்.
Like the earthly Jerusalem in bondage.
இன்றைக்கு பூமிக்குரிய எருசலேமானது கட்டுக்குள்ளாக இருக்கிறது போல இருக்கிறாள்.
We belong to a heavenly Jerusalem.
ஆனால் நாமோ பரலோக எருசலேமுக்கு சொந்தமானவர். 26ஆம் வசனம்.
We're not under this law.
நாம் இந்த பிரமாணத்துக்கு கீழாக இல்லை.
And he quotes a verse from Isaiah 54.
ஏசாய் 54ஆம் அதிகாரத்திலிருந்து ஒரு வசனத்தை சுட்டி காண்பிக்கிறார்.
And so he says to the Galatians, you brethren, verse 28, are like Isaac, children of promise.
ஆகவே சகோதரரே, நாம் ஈசாக்கை போல வாக்குத்தத்தத்து பிள்ளைகளாக இருக்கிறோம் என்று கலாத்தியருக்கு சொல்கிறார். ஆனால்
the person born of the flesh, Ishmael, persecutes the one born of the spirit.
மாம்சத்தின்படி பிறந்தவனாகிய இஸ்மவேல் ஆனவன் ஆவியின்படி பிறந்தவனாகிய ஈசாக்கை துன்பப்படுத்துகிறான்.
Things happening today.
இன்றைக்கும் இதே காரியம் தான் நடக்கிறது.
Let's look down on these other people.
இந்த பிரமாணத்துவக்காரர்கள் மற்றவர்களை பார்க்கும்போது அற்பமாய் நினைக்கிறார்கள்.
What does scripture say?
வேதம் என்ன சொல்கிறது?
You think God would say cast away all these people and bring all these holy people to heaven?
இவ இந்த மக்களை எல்லாம் நீங்கள் துரத்தி விட்டு இந்த பரிசுத்தமான காட்சியளிக்கிறவர்களை கொண்டு வாருங்கள் என்று ஆண்டவர் சொல்கிறார்.
Holy, they are legalists.
இவர்கள் பரிசுத்தவான்கள் அல்ல, அவர்கள் பிரமாணத்துவக்காரர்கள்.
They have that lizard of spiritual pride in every curry they make.
அவர்கள் செய்கிற ஒவ்வொரு கறியிலேயும் அவர்களுக்கு செத்த பள்ளியாகி ஆவிக்குரிய பெருமை
காணப்படுகிறது.
இந்த அடிமை பண்ணியும் குமாரனையும் தள்ளிவிடுங்கள்.
She is not going to have a share in the son of promise.
வாக்குத்தத்தத்தின் பையனுடைய சுதந்திரத்தில் இவன் பங்கு பெறுவதில்லை.
So he says,
ஆகவே அவர் சொல்கிறார்,
we are not part of this bondage system.
நாம் இந்த அடிமைத்தனத்திற்கு உட்பட்டவர்கள் அல்ல.
We are from the free system.
நாம் சுயாதீனமான அமைப்பிலிருந்து வந்தவர்கள்.
Now this is a very important thing for us to bear in mind.
நாம் இதை மனதில் வைத்துக் கொள்வது மிக முக்கியமான ஒரு காரியம்.
You know the reason why people don't talk about this much?
ஏன் இதை குறித்து அதிகமாக ஜனங்கள் பேசுவதில்லை தெரியுமா?
Because they are afraid that if you preach grace freely everybody will take advantage and live in sin.
கிருபையை நாம் இலவசமாய் பிரசங்கிக்கும் பொழுது எல்லாரும் அதை சாதகமாய் பயன்படுத்திக் கொண்டு பாவத்திலே வாழ்ந்து விடுவார்கள் என்று
நாம் பயப்படுகிறோம்.
முதல் நூற்றாண்டில் அது நடந்தது.
It's happened in all 21 centuries.
இந்த 21 நூற்றாண்டுகளிலும் அது நடந்து கொண்டிருக்கிறது.
There will always be people who take advantage of God's law and live as they like.
தேவனுடைய வார்த்தையை தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொண்டு தாங்கள் விரும்புகிறபடி வாழக்கூடிய ஒரு கூட்டம் மக்கள் எப்பொழுதுமே இருந்து கொண்டுதான் வருகிறார்கள்.
So a lot of preachers use their human wisdom.
ஆகவே அநேக பிரசங்கியர்கள் தங்களுடைய மனுஷிய நியாயத்தை பயன்படுத்தி
we got to make some rules.
நாம் சில விதிமுறைகளை உண்டாக்க வேண்டும்.
Otherwise we'll all become worldly.
இல்லாவிட்டால் நாம் எல்லாரும் உலகத்தாரை மாறிவிடுவோம்.
What they mean by worldly is dress and music and things like that.
உலகத்தாரை என்று சொல்லும்போது இசை கருவிகளினாலும் ஆடைகளினாலும் என்கிற காரியங்களை குறித்து தான் சொல்கிறார்கள்.
They don't realize that this big fat lizard of spiritual pride is spoiling everything in their life.
தங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அந்த ஆவிக்குரிய பெருமை என்கிறதான இந்த காரியமானது வாழ்க்கையில் எல்லாவற்றையும் அழித்து விடுகிறது என்பதை அவர்
நம்புவதில்லை.
அதை அவர் உணர்வதில்லை.
And this is a conflict that we face today also.
இன்றைக்கு நாமும் சந்திக்கக்கூடியதான ஒரு பிணக்காய்
காணப்படுகிறது.
நான் நியாயப்பிரமாணத்தை பின்பற்றுவதால் அல்லது ஆவியை பின்பற்றுவதா?
Let's really find out.
நாம் உண்மையாலுமே கண்டுபிடிப்போம்.
If you follow the Spirit,
நீங்கள் ஆவியை பின்பற்றினால்,
is your life standard going to be less than under the law?
நியாயப்பிரமாணத்தின் கீழாக வாழக்கூடிய வாழ்க்கையை காட்டிலும் கீழான நிலைக்கு போக போகிறதா?
I have certainly not found that to be true.
அதை நான் மெய் என்று கண்டுபிடித்ததே இல்லை.
I find the standard is higher.
அதனுடைய நிலவரமானது மேலே தான் போகும்.
But in addition to being higher, you are also humble. You don't despise anybody else.
உங்களுடைய வாழ்க்கை தரம் மேலே போவது மட்டுமல்ல, அதோடு கூட நீங்கள் சேர்ந்து தாழ்மையாய் மாறுகிறீர்கள், யாரையும் அற்பமாய் எண்ணுவதில்லை.
These people, their standard is lower, but they also despise others.
இந்த மக்களுடைய நிலைமையோ கீழான விதத்தில் இருக்கிறது, ஆனாலும் மற்றவர்களை அற்பமாய் எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள்.
Of course there are some people, as I said, who take advantage of the grace of God and just live in sin.
ஒரு சில மக்கள் தேவனுடைய கிருபையை தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொண்டு பாவத்திலே வாழ்வார்கள்.
What God says?
தேவன் என்ன சொல்கிறார்?
Let them live in sin.
அவர்கள் பாவத்திலே வாழட்டும்.
Those are the people who take advantage of my grace.
அவர்களுடைய கிருபையை தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொள்வார்கள்.
They are destined for hell, they'll go to hell.
அவர்கள் நரகத்தில் என்று குறிக்கப்பட்டவர்கள் நரகத்துக்கு போவார்கள்.
There will be people in our churches who will go to hell because they take advantage of this message of grace.
இந்த கிருபையின் செய்தியை தங்களுக்கு சாதகமாக எடுத்துக்கொண்டு நரகத்துக்கு போகிற மக்கள் நம்முடைய சபைகளிலும் இருப்பார்கள்.
What shall we say?
நாம் என்ன சொல்லலாம்?
Let them go to hell.
நரகத்துக்கு போகட்டும்.
If they take advantage of God's grace and play the fool with God.
தேவனுடைய கிருபையை அவர்கள் தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொண்டு தேவனை ஏமாற்றினால்
they deserve to go to hell.
அவர் நரகத்துக்கு போவதற்கு தகுதியானவர்.
We don't have to change the gospel and bring laws in just for the sake of those people who are taking advantage of God's grace.
தேவ கிருபையை தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்துறவர்கள் நிமித்தமாக நாம் தேவனுடைய கிருபையோடு கூட சேர்த்து நியாயப்பிரமாணத்தை சேர்க்க வேண்டாம்.
Who in any case are the people who take advantage of God's grace?
தேவனுடைய கிருபை எப்படி இருந்தாலும் தங்களுக்கு சாதகமாக தான் பயன்படுத்துவார்கள்.
Who are these people?
இவர்கள் யார்?
These are the most carnal, worldly and very often unconverted people.
இவர்கள் எல்லாரும் மிகவும் உலகத்தனமான, மனம் திரும்பாத, மாம்சிகமான மக்களாக இருக்கிறார்கள்.
And imagine how foolish it is to change the whole gospel just for the sake of these people.
இந்த மக்களுக்காக நீங்கள் முழு சுவிசேஷத்தையும் மாற்றி விடுகிறீர்களே, அது எப்படி இருக்கிறது பாருங்கள்.
See, Jesus, whenever he spoke to the 12 disciples,
எப்பொழுதெல்லாம் இயேசு 12 சீஷர்களிடத்தில் பேசினாரோ,
there was always one devil sitting there.
அங்கே எப்பொழுதுமே ஒரு பிசாசு உட்கார்ந்து கொண்டே இருப்பான்.
Judas Iscariot.
யூதாஸ் இஸ்காரியோத்து.
But did Jesus always change his message to preach to the one carnal person there?
அங்க இருக்கக்கூடிய ஒரு மாம்சிகமான மனிதன் உட்கார்ந்து இருக்கிறபடினால இயேசு எப்பொழுதுமே தம்முடைய செய்தியை மாற்றி அவனுக்கே பிரசங்கித்துக் கொண்டிருப்பாரா? இல்லை.
Today some preachers are like that.
இன்றைக்கு சில பிரசங்கியர்கள் அப்படி இருக்கிறார்கள்.
They see somebody sitting in the church who is not obeying God's word and the whole message is preached to that person.
தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாத ஒருவரை தங்களுடைய சபையிலே பார்க்கிறார்கள், அவருடைய முழு செய்தியும் அந்த நபருக்கே போய் கொண்டிருக்கிறது.
They are inspired by the devil.
இவர்கள் பிசாசுனால் ஏவப்பட்டு பேசுகிறார்கள்.
Almost as the blow the devil says.
பிசாசு சொல்கிறது போல,
oh here this man of God has come to preach a message in this church.
ஓ இங்கே தேவ மனிதன் தேவ செய்தியை பிரசங்கிக்கும்படி சபைக்கு வந்து
Oh, I can make him change the message.
Naan ivare ivare seidhiye naan easy-ah maatri vida mudiyum.
I'll just send one or two people who are a bit different.
வித்தியாசமான ஒன்று இரண்டு நபர்களை இவர் கூட்டத்துக்கு அனுப்பிவிடுவேன்.
And as soon as he sees them, he will start preaching to them.
அந்த நபர்களை பார்த்த மாத்திரத்திலே இவருடைய பிரசங்கம் எல்லாம் மாறி அவர்களுக்கென்று பிரசங்கிக்க ஆரம்பித்து
விடுவார். And he'll forget all about what God wants to say to the other 200 people.
மற்ற 200 மக்களுக்கு தேவன் என்ன சொல்ல விரும்பினார் அதெல்லாம் இவர் மறந்து விடுவார்.
Just to these two people.
இந்த இரண்டு பேருக்கு மட்டுமே பிரசங்கித்துக் கொண்டிருப்பார்.
This is happening all over the world.
இது முழுதுமாக நடந்து கொண்டிருக்கிறது.
Because these people say we got to bring people under rules.
ஏனென்றால் நாம் ஜனங்களை எல்லாரும் பிரமாணத்துக்கு கீழாக கொண்டு வர வேண்டும் என்று
சொல்கிறார்.
நான் உங்களுக்கு ஒரு சிறு ஆலோசனை சொல்லட்டும்.
Ignore them.
அவர்களை நீங்கள்
there will always be people in your church who are not serious about following Jesus.
நீங்கள் அவர்களை ஒரு பொருட்டு என்று எண்ண வேண்டாம். இயேசு கிறிஸ்துவை பின்பற்றாத ஜனங்கள் எப்பொழுதுமே நம்முடைய சபையில் இருக்கத்தான்
செய்வார்கள்.
அவர்கள் போனால் போகட்டும்.
Let them go to hell.
அவர் நரகத்துக்கு போகட்டும்.
But to the rest who are seeking God, preach the true gospel.
ஆனால் தேவனை தேடுகிற மீதியுள்ள ஜனங்களுக்கு மெய்யான சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள்.
They don't have to live under the law.
அவர்கள் பிரமாணத்துக்கு கீழாக வாழத் தேவையில்லை.
Chapter 5 verse 1, Christ has purchased freedom for us.
ஐந்தாம் அதிகாரம் ஒன்றாம் வசனத்திலே கிறிஸ்து நமக்காக சுயாதீனத்தை வாங்கி
இருக்கிறார்.
அவை மீண்டும் அடிமைத்தன முகத்துக்கு உட்பட வேண்டாம்.
Anyone who says you got to do this, you got to do this to be accepted by God,
தேவனால் ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கு இதை செய்தாக வேண்டும், அதை செய்தாக வேண்டும் என்று யாராவது சொன்னால்,
once you start on that, you got to keep the whole law.
அப்படி நீங்கள் ஆரம்பித்து விட்டால் நீங்கள் முழு பிரமாணத்தையும் கை கொள்ள வேண்டும்.
And then verse 4, you are cut off from Christ.
அப்படியானால் அப்படி இருப்பீர்கள் என்று சொன்னால் நீங்கள் கிறிஸ்துவை விட்டு பிரிந்து விடுவீர்கள்.
So he says,
ஆகவே சொல்லுகிறார்,
in Christ,
கிறிஸ்துவுக்குள்ளாய்
there is a freedom.
ஒரு சுயாதீனம்.
Of course, I want to warn you, verse 13, don't use that freedom for the opportunity of the flesh.
13ஆம் வசனத்திலே நீங்கள் அந்த சுயாதீனத்தை மாம்சத்துக்கு ஏற்ற ஏதுவாக அனுசரிக்க வேண்டாம் என்று சொல்லுகிறார்.
Walk according to the Spirit, verse 16.
16ஆம் வசனத்திலே நீங்கள் ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ளுங்கள்.
Not according to the law.
ஆவிக்கேற்றபடி நீங்கள் நடந்து கொண்டால் மாம்ச இச்சையை நிறைவேற்றாதிருப்பீர்கள்.
Your life will be holy.
உங்களுடைய வாழ்க்கையானது பரிசுத்தமாய் மாறும்.
What sort of fruit will come in your life?
எவ்விதமான கனிகள் உங்கள் வாழ்க்கையில் வரும்?
First of all, what will be eliminated from your life?
முதலாவதாக என்ன காரியங்கள் உங்கள் வாழ்க்கையில் நீக்கப்படும்?
Immorality, verse 19, impurity, sensuality, idolatry, all get out of your life.
விபசாரங்கள், வேசித்தனம், அசுத்தம், காம விகாரம், விக்கிரகம் எல்லாம் உங்கள் வாழ்க்கையை விட்டு
நீக்கப்படும்.
பகை விரோதங்கள், வைராக்கியங்கள், கோபங்கள், சண்டைகள், பிரிவினைகள் இவையெல்லாம் உங்கள் வாழ்க்கையை நீங்கிவிடும்.
When you walk in the Spirit,
இவையெல்லாம் நீங்கள் ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ளும்போது இவையெல்லாம் போய்விடும்.
And will be replaced by,
இதற்கு மாறாக,
verse 22,
22ஆம் வசனம்,
love, joy, peace, patience and so on,
அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை போன்றவைகள்.
You don't have to be under the law when you're led by the Spirit.
ஆவியினாலே நடத்தப்படும் பொழுது நீங்கள் நியாய பிரமாணத்துக்கு கீழாக வாழ தேவையில்லை.
And so he says,
ஆகவே அவர் சொல்கிறார்,
dear brothers,
அருமையான சகோதரரே,
don't be proud.
நீங்கள் பெருமையுள்ளவர்களாக இருக்க வேண்டாம்.
If you see somebody has fallen,
யாராவது கீழே விழுந்து விட்டால்,
don't look down on him.
அவனை அற்பமாக எண்ண வேண்டாம்.
But seek in chapter 6 verse 1 to restore him.
ஆனால் அப்படிப்பட்டவனை சீர்குறைந்த பொண்ணுங்கள்,
and recognize that you also could have fallen like him.
நீங்களும் அவரை போல விழுந்திருக்கலாம் என்று எண்ணிக்கொள்ளுங்கள்.
Bear that burden.
அந்த பாரத்தை நீங்கள் சுமந்து கொள்ளுங்கள்.
And don't think you are so spiritual and you are somebody, verse 3.
மூன்றாம் வசனத்திலே ஒரு பொருட்டு என்று நீங்கள் எண்ண வேண்டாம், ஆவிக்குரியவன் என்று எண்ண வேண்டாம்.
You are deceiving yourself.
அப்படியானால் நீங்கள் உங்களை நீங்களே வஞ்சித்துக் கொள்கிறீர்கள்.
And then he goes on to say,
பிறகு சொல்கிறார்,
don't be deceived with all this.
இந்த காரியங்களினால் நீங்கள் வஞ்சிக்கப்பட
வேண்டாம். Whatever a man sows, he's going to reap, verse 7.
ஏழாம் வசனத்திலே பார்க்கிறோம், எதை விதைக்கிறானோ மனுஷன் அதை அறுப்பான்.
If you sow to the flesh, you'll reap corruption.
மாம்சத்துக்கென்று விதைக்கிறவன் மாம்சத்தினால் அழிவு அறுப்பான். எட்டாம் வசனம்,
and pride is the worst thing you can have.
உங்களுக்கு இருக்கக்கூடிய மிக மோசமான காரியம் என்னவென்றால் பெருமை.
And so he says,
அவர் சொல்கிறார்,
his own testimony,
தன்னுடைய சொந்த சாட்சி சொல்கிறார்.
He says, this is how I got free from the law.
இப்படி தான் நான் பிரமாணத்திலிருந்து விடுதலை
ஆனேன். I can boast in nothing, verse 14, except that Jesus died for me.
கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எனக்காக மரித்தார். இதை அன்றி வேறு ஒன்றை குறித்து நான் மேன்மை பாராட்ட
மாட்டேன். On that cross, I died with him.
நான் அவரோடு கூட மரித்தேன்.
Now the world doesn't have any attraction for me.
இப்பொழுது இந்த உலகமானது எனக்கு கவர்ச்சியா இருக்கவில்லை.
All its rules and regulations and all don't have any power over me now.
உலகமும் அதனுடைய பிரமாணங்கள் விதிகள் எல்லாம் என்னிடத்தில் எந்த வல்லமையும் இல்லை.
I have died to that.
நான் இவைகள் எல்லாவற்றுக்கும் மரித்து விட்டேன்.
And the world is dead to me.
உலகமும் எனக்காக மரித்து விட்டது.
How does God deliver us from the world?
உலகத்திலிருந்து தேவன் எப்படி நம்மை விடுதலையாக்குகிறார்?
You know, Galatians begins with this phrase in chapter 1.
கலாத்தியர் 1-ஆம் அதிகாரத்தில் இந்த வாசகத்தோடு கூட ஆரம்பிக்கிறது.
Verse 4.
4-ஆம் வசனம்,
Christ died not only for our sins.
நம்முடைய பாவங்களுக்காக மட்டும் கிறிஸ்து மரிக்கவில்லை.
But to deliver us from this evil world.
இந்த பொல்லாத பிரபஞ்சத்திலிருந்து நம்மை விடுதலையாக்க முடியாகவும் அவர் மரித்தார்.
Things like this.
இது போல முடிகிறது.
Chapter 6 verse 14, I have died to the world and the world is dead to me.
6-ஆம் அதிகாரம் 14-ஆம் வசனத்திலே உலகம் எனக்கு சிலுவையில் இருக்கிறது, நானும் உலகத்துக்கு சிலுவையில் இருக்கிறேன்.
Yet we said that the main theme of Galatians is legalism.
ஆனாலும் கூட இந்த கலாத்தியர் புத்தகத்தின் கருப்பொருள் பிரமாணத்துவ வாழ்க்கை என்று பார்க்கிறோம்.
Do you understand, see the connection there between legalism and worldliness?
இங்கே உலக வாழ்க்கைக்கும் உலகத்தாரா இருப்பதற்கும் பிரமாணத்துவக்காரனா இருப்பதற்கும் உள்ள உறவை பார்க்கிறீங்களா?
Legalistic person does not look worldly at all on the outside.
இந்த பிரமாணத்தின் கீழாய் வாழுகிறவன் வெளிப்பிரகாரமாக பார்க்கும்போது உலக பிரகாரமான மனிதனை போல காட்சியளிக்க
மாட்டான். அவனுடைய
ஒழுக்கமான வாழ்க்கையும் அவனுடைய ஆடை அணிதலும் பரிசுத்தவானை போல காட்சியளிக்கிறது.
Inside you find he is more worldly than these other people.
ஆனால் அவனுடைய உள்ளான வாழ்க்கையை பார்க்கும்போது மற்ற மனிதனை காட்டிலும் இவன் முழு உலகத்தானா இருப்பான்.
Because he is proud.
ஏனென்றால் அவன் பெருமையுள்ளவனா
இருக்கிறான். The primary characteristic of worldly people is they are proud.
உலக பிரகாரமான மக்களுடைய பிரதானமான தன்மை பெருமை.
And legalists have got that in plenty.
இந்த பிரமாணத்துவ காரர்களுக்கு இது அதிகமாக காணப்படுது.
How to be delivered?
எப்படி இதிலிருந்து விடுதலையாக்கப்பட முடியும்?
Three times Paul says about being crucified.
சிலுவையில் அறையப்படுகிறதை குறித்து மூன்று முறை சொல்லுகிறார்.
Chapter 2 verse 20.
இரண்டாம் அதிகாரம் 20-ஆம்
வசனம், crucified with Christ.
நான் கிறிஸ்துவோடு கூட சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறேன்.
Chapter 5 verse 24.
ஐந்தாம் அதிகாரம் 24-ஆம்
வசனம், belong to Christ, you have crucified the flesh with its lusts.
கிறிஸ்துவினுடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சையும் சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள்.
Chapter 6 verse 14.
ஆறாம் அதிகாரம் 14-ஆம் வசனம்,
The world is crucified to me.
உலகம் எனக்காக சிலுவையில்
அறைந்திருக்கிறது.
நான் உலகத்துக்காக சிலுவையில்
அறைந்திருக்கிறேன். The meaning is the world has got now as much interest in me as it has in a dead man.
இந்த உலகத்திற்கு செத்த மனிதனிடத்தில் எவ்வளவு விருப்பம் இருக்குமோ அவ்வளவு விருப்பம் தான் என்னிடத்தில் இருக்கிறது என்று
சொல்கிறேன். I am dead to the world.
என்னடா நான் உலகத்துக்காக மரித்து விட்டேன்.
And the world is also dead to me.
எனக்கு என்னை பொறுத்தவரை உலகம் மரித்து விட்டது.
The world now has got as much attraction for me as it has for a dead man.
இந்த ஒரு செத்த மனிதனிடத்தில் எவ்வளவு ஈர்ப்பு இருக்குமோ அவ்வளவுதான் இந்த உலகத்துக்கும் என் மீது ஈர்ப்பு இருக்கிறது.
So the way to escape is by dying.
இந்த தப்புவதற்கு வழி மரிப்பதன் மூலமாகத்தான்.
The way to escape legalism is by dying to the law.
பிரமாணத்துவ வாழ்க்கைக்கு நாம் தப்புவதற்கு வழி பிரமாணத்துக்கு மரிப்பதுதான்.
To escape the world is by dying to the world.
உலகத்திலிருந்து நாம் தப்புவதற்கு ஒரே வழி உலகத்துக்காக நாம் மரிப்பதாகும்.
So Paul explains that wonderfully here about being crucified with Christ.
ஆகவே கிறிஸ்துவோடு கூட சிலுவையில் அறையப்படக்கூடிய வாழ்க்கை அற்புதமாக இங்கே விளக்குகிறார்.
So this is a very important book.
ஆகவே இது மிக முக்கியமான ஒரு புத்தகம்.
I believe it's a very relevant book for the time in which we live.
நாம் வாழக்கூடிய இந்த காலத்துக்கு பொருத்தமான ஒரு புத்தகம் என்று நான் நம்புகிறேன்.
One simple guideline in closing.
நான் முடிக்கும் பொழுது ஒரு சிறு ஆலோசனை உங்களுக்கு கொடுக்கிறேன்.
When you discipline yourself in some area, that's good.
நீங்கள் உங்களை ஒரு சில விஷயத்திலே ஒழுங்குபடுத்தியிருந்தீர்கள். நீங்கள் சனிக்கிழமை வேலை செய்ய விரும்புவதில் அது ஓய்வு நாள் என்று
சொல்கிறீர்கள்.
இதை மற்றவர்களுக்கு ஒரு விதியாக நீங்கள் உண்டாக்கும் பொழுது நீங்கள் நியாயப்பிரமாணத்தின் கீழாக
வாடுகிறீர்கள்.
கட்டுப்பாடான ஒழுங்கான வாழ்க்கை நல்லதுதான்.
தேவகுலம்
ஆனால் பிரமாணத்தின்படி வாழ்வது பிசாசு கடுத்த காரியம். தேவன் தாமே இவைகளிலிருந்து நம்மை ரட்சிப்பாராக. தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.